அன்பிற்கினிய நெஞ்சங்களே, மணவை .com வழங்கும் ஞாயிறு சிறப்பு திருவழிபாடு.
ஆண்டின் பொதுக்காலம் 30 ஞாயிறு.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எண்ணிலடங்காத நன்மைகளை நம் வாழ்வில் செய்து கொண்டிருக்கின்ற நம் தேவாதி தேவனை போற்றி புகழ்ந்து பாடுவோம்.
சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலே, உள்ளத்தின் நேசமே, இயேசுவின் பிரியமே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. நேசரே, உன்னேசம் இன்பமே, பூரண ரூபமே, பழுதொன்றும் இல்லையே. ஆத்துமநேசரே, உன்னேசம் இன்பமே, பூரண ரூபமே, பழுதொன்றும் இல்லையே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கிலே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. வருவேன் உரைத்தவர் சீக்கிரம் வருகிறார், வாக்கு மாறாதவர் தாமதம் செய்யாரே. சீக்கிரம் வருகிறார், வாக்கு மாறாதவர் தாமதம் செய்யாரே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே.
முதல் வாசகம் சீராக்கின் ஞானம் புத்தகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 35 வசனங்கள் 12-14 மற்றும் 16-18 முடிய. ஆண்டவர் நடுவராயிருக்கிறார், அவரிடம் ஒருதலை சார்பு என்பதே கிடையாது. அவர் ஏழைகளுக்கு எதிராய் எவரையும் ஒருதலை சார்பாய் ஏற்க மாட்டார். தீங்கிழைக்கப்பட்டோரின் மன்றாட்டை கேட்பார், கைவிடப்பட்டோரின் வேண்டுதலை புறக்கணியார். தம்மிடம் முறையிடும் கைம்பெண்களை கைவிடார். ஆண்டவரின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு பணி செய்வோர் ஏற்றுக்கொள்ளப்படுவர். அவர்களுடைய மன்றாட்டு முயல்களை எட்டும். தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் முயல்களை ஊடுருவி செல்லும். அது ஆண்டவரை அடையும் வரை அவர்கள் ஆறுதல் அடைவதில்லை. உன்னத இறைவன் சந்திக்க வரும் வரை அவர்கள் நற்பயிற்சியில் தளர்ச்சி அடைவதில்லை. அவர் நீதிமான்களுக்கு தீர்ப்பு வழங்குகிறார், தம் தீர்ப்பை செயல்படுத்துகிறார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
திருப்பாடல் 34.
இரண்டாம் வாசகம். அப்போஸ்தலரான புனித சின்னப்பர் தீமோத்தேயுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4 வசனங்கள் 6-8 மற்றும் 16-18 முடிய. அன்புக்குரியவரே, நான் இப்போதே என்னை பலியாக படைக்கிறேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். நான் முதன்முறை வழக்காடிய போது எவரும் என் பக்கம் இருக்கவில்லை. எல்லோரும் என்னை விட்டு அகன்றனர். அக்குற்றம் அவர்களை சாராதிருப்பதாக. நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதை கேட்க வேண்டுமென்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். தீங்கு அனைத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்து தம் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பளிப்பார். அவருக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமென். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். தூய லூக்காஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 18 வசனங்கள் 9-14 முடிய. அக்காலத்தில் தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த ஓமையை சொன்னார். இருவர் இறைவனிடம் வேண்ட கோயிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார். கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரர் போன்று மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரைப் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் இருமுறை நோன்பிருக்கின்றேன். என் வருவாயில் எல்லாம் 1/10 பங்கை கொடுக்கின்றேன். ஆனால் வரி தண்டுபவர் தொலைவில் நின்று கொண்டு வானத்தை அண்ணார்ந்து பார்க்கக்கூட துணியாமல் தம் மார்பில் அடித்துக் கொண்டு, கடவுளே, பாவியாகி என் மீது இறங்கியருளும் என்றார். இயேசு, பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்தப் பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப் பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இனிய இதயங்களே, இந்த உலகில் சான்றோர் உயர்ந்தோர் என்று யாரை குறிப்பிடுகின்றோம்? நல்ல பண்புகள் குணநலன்கள் உடையவரை தவிர வேறு யாராக இருக்க முடியும்? எனவே இத்தகைய சான்றோர் தன்மை, உயர்வு தன்மை ஒருவனுடைய பிறப்பினாலும் சமூகத்தினாலும் பணம், புகழ், படிப்பு, அந்தஸ்தினாலும் வருவதில்லை. ஆனால் இன்றைய உலகம் இப்படிப்பட்டவர்களைத்தான் உயர்ந்த மதிப்பில் வைத்துள்ளது. ஆனால் இது உண்மையல்ல, போலி. இவர்கள் எட்டிக்கனியை போன்று வெளியில் மட்டும் நல்லவர்களாக நடிப்பர், ஆனால் உள்ளேயோ எல்லா வகை அசுத்தங்களும் குரோதத்தன்மைகளும் நிறைந்து காணப்படுவர். உலக கண்ணோட்டத்தில் உயர் ஜாதியில் பிறந்தவர், பணம் படைத்தவர், படித்தவர், அழகுள்ளவர், உயர்ந்த பதவியில் இருப்பவர் இவர்கள்தான் உயர்ந்தவர்கள். ஏழைகள், விபச்சாரிகள், தாழ்ந்த ஜாதியினர், படிப்பறிவில்லாத பாமரர்கள், கூலிகள், தெருவோர பிச்சைக்காரர்கள் இவர்கள் அனைவரும் இகழ்ச்சிக்குரியவர். ஏன்? இவர்கள் மனிதர்களாகவே கணிக்கப்படுவதில்லை. ஆனால் இயேசுவின் கண்ணோட்டத்தில் முதல் பிரிவை சார்ந்தவர்கள் அனைவரும் கடவுளால் சபிக்கப்பட்டவர்கள். இவர்கள் பரிசேயத்தனம் கொண்டவர்கள், பச்சோந்திகள், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள், போலி தீர்க்கதரிசிகள், வெளிவேடக்காரர்கள். அதேவேளையில் இயேசுவின் பார்வையில் உயர்ந்தவர்கள் யாரென்றால் இரண்டாம் பிரிவை சார்ந்த ஏழைகள், நசுக்கப்பட்டவர்கள், தாழ்ந்த சமூகத்தைச் சார்ந்தவர்கள், அனாதைகள், குழந்தைகள், பாவிகள், விபச்சாரிகள், விதவைகள். இயேசு சொல்கிறார், ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்குரியதே. குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், ஏனெனில் விண்ணரசு இத்தகையோரதே. நீதிமான்களை அன்று பாவிகளையே தேடி வந்தேன். இவ்வாறெல்லாம் சொன்ன இயேசு இன்றைய நற்செய்தியிலும் இதை வலியுறுத்துகின்றார். இன்றைய நற்செய்தியில் இரண்டு வகை மனிதர்களை பார்க்கின்றோம். ஒரு சாரார் பரிசெயத்தனத்தையும் இன்னொரு சாரார் பாவி மனத்தையும் வெளிப்படுத்துகின்றனர். பரிசெயத்தனம் என்பது சட்டத்திற்கு முக்கியத்துவம் மனித நேயத்திற்கல்ல, தன்னையே உயர்த்தி கொள்ளுதல், தன்னை அடுத்தவரோடு ஒப்பிட்டு தான் உயர்ந்தவன் என்று பெருமை கொள்ளல். ஜபம் முக்கியமல்ல, புகழ்தான் முக்கியம். ஆணவமும் அதிகாரமும் கொள்ளுதல், நல்லதை கண்டு பொறாமைப்படுதல், அடுத்தவரை தீர்ப்பிடுதல், பந்தியில் முதலிடங்கள், வணக்கம் பெறுதல், தான் தான் நல்லவன் என்று பேசுதல். ஆனால் பாவி மனம் என்பது தம்மையே தாழ்த்துதல், தம் குற்றத்திற்காக மனம் வருந்துதல், சட்டத்தை அல்ல இறைவனையே முழுமையாக பற்றுதல், அடுத்தவருக்காக இறங்குதல், யாரையும் தீர்ப்பிடாமல் தன்னையே தீர்ப்பிட்டுக் கொள்ளுதல், யாரையும் வெறுப்பதில்லை, தன்னை தன் குறைகளோடு ஏற்று மன்னிப்பு பெறுதல், இறைவனையே சார்ந்திருத்தல். இந்த இரண்டு வகை இயல்புகளில் எது இகழ்ச்சிக்குரியது, பரிசெய்யத்தனமா பாவி மனமா? இதை நாமே மனசாட்சி அளவில் சோதனைக்கு உட்படுத்தி விடையை தேடிக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் எப்போதும் பரிசெய்யத்தனத்தை சாடினார், ஆனால் பாவி மனத்தை நேசித்தார், அரவணைத்தார், அன்பு செய்தார். நம்முடைய வாழ்விலும் பரிசெய்யத்தனத்தை வேறறுக்க வேண்டும். அருள் பெற்று மனம் திரும்பி ஆண்டவரையே பற்றிக் கொள்ள வேண்டும். உரியேன் அல்லேன் உனக்கடிமை, உன்னை பிரிந்து இங்கு ஒரு பொழுதும் தரியேன் நாயேன் இன்னதென்று அறியேன் சங்கரா கருணையினாற் பெரியோன் ஒருவன் கண்டுகொள் என்று உன் பெய்களல் அடிச்சுவட்டில் பிரியேன். நாயாக இருக்கின்ற நான் உன் திருக்களலை விட்டு ஒருபோதும் பிரிய மாட்டேன் என்று மாணிக்க வாசகர் கண்ணீர் விட்டு கசிந்துருகி பாடுவது இங்கு சால பொருந்தும். எனவே நம்முடைய ஒவ்வொரு ஜபத்திலும் வழிபாட்டு கொண்டாட்டத்திலும் தாழ்ச்சியும் இறைப்பற்றும் மனம் திருந்துதலும் இருக்க வேண்டுமே ஒழிய தற்புகழ்ச்சியும் தம்பட்டமும் இருக்கக்கூடாது. ஒருமுறை ஜோசப் என்ற கோவில் கர்த்தா அந்த பங்கிற்கு புதியதாக வந்து தவக்காலம் பிரசங்கம் வைத்த மறை போதகரிடம், நான் தான் இந்த பங்கின் கோவில் கர்த்தா, நான் தினமும் பூசை கோருவேன், கோவிலுக்கு தினமும் வந்து உண்டியலில் காசு போடுவேன், திருவிழா சமயத்தில் தேர் முழுக்க நான் தான் உபயம் செய்வேன் என்று தன்னை பற்றியே பெருமையாக பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அந்த மறைப்போதகர் அவரிடம், நீங்கள் ஏழைகளுக்கு ஏதாவது செய்திருக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர், அதான் சாமி, கடவுளுக்கு உண்டியல்ல காசு போடுறேன், தேருக்கு முழுக்க உபயம் செய்யறேன், அது போதாதுங்களா என்றார். அதற்கு மறைப்போதகர், நீ செய்வதெல்லாம் நல்லதுதான், ஆனால் உன் சக மனிதனுக்கு உதவி செய்யாமல் கடவுளுக்கு வாரி இறைத்தாலும் அது கடவுளுக்கு ஏற்காது. எனவே முதலில் உன்னிடத்தில் துன்பப்பட்டு உதவிக்கு வருகிறவனுக்கு ஏதாவது உதவி செய்து அவனை சந்தோஷப்படுத்து என்றார். இதை கேட்டு அந்த கோவில் கர்த்தா மிகவும் மனம் வாட்டமுற்று தலையை தொங்க போட்டுக்கொண்டே சென்றார். இனிய இதயங்களே, அயலானை மறந்த எந்த நல்ல செயலும் மனிதனை மதிக்காத எந்த ஜபமும் இறைவனுக்கு உகந்ததல்ல. அவை வெறும் வெளி வேடங்கள், பரிசெயத்தனங்கள். நாம் எப்படி?
நாள்தோறும் எங்களை வழிநடத்தும் இறைவா, தினமும் உம் சிறகுகளின் நிழலில் எங்களை காத்து வருகின்றதற்காக எங்கள் நன்றியை செலுத்துகின்றோம். மாபெரும் அற்புதங்களை நீர் எங்கள் வாழ்வில் செய்யப்போகிறதற்காய் உமக்கு நன்றி சொல்கின்றோம். மக்களின் இருள் போக்கும் தூய தேவனே, இத்தரணியில் வாழ்கின்ற ஒவ்வொரு பிள்ளையையும் கண்ணோக்கி பாரும். அமைதி தேடி, ஆறுதல் தேடி, உம் கருணை உள்ளம் நாடி வரும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். பல துன்ப துயரங்களினால் அலைக்கழிக்கப்பட்டு அமைதி இழந்த நிலையில் வாடும் எம் மக்கள் மீது உமது அருட்கரங்களை வைத்தருளும். எங்கள் அன்பின் இறைவா, இந்த தரணியில் உடைந்த உள்ளங்களுக்கு உவகையூட்டும் எங்கள் அருள் வாழ்வுக்கும் பொருள் வாழ்வுக்கும் தேவையான வரங்களை நிரம்ப தந்தருளும். எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நிலையான அமைதி நிலவச் செய்யும். எந்த ஒரு வேதனையிலும் சோதனையிலும் எங்களுக்கு மனதிடத்தை தந்து இவைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை அளிப்பீராக. வரங்கள் பொழிகின்ற வல்லவரே, எங்கள் தொழிலில், படிப்பில், வேலையில் மாபெரும் அற்புதங்களை காண செய்வீராக. எங்கள் அன்றாட தேவைகளை எங்களுக்கு அளித்தருளும். உமது பாதுகாப்பிலும் கருணையிலும் அன்பிலும் எங்களை என்றென்றைக்கும் வழிநடத்துவீராக. ஆமீன்.
இந்நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களையும் மற்ற அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க இப்போது தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், தூய ஆவி உங்களை என்றும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் இதுவரை கேட்டது www.manavai.com வழங்கிய ஞாயிறு சிறப்பு வழிபாடு. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தவறாமல் கேளுங்கள். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் விமர்சனங்கள், கருத்துக்கள், ஆலோசனைகளை www.manavai.com க்கு மின்னஞ்சல் மூலம் எழுதுங்கள். நன்றி. அன்புடன், ஃபாதர் டென்னிஸ் வாய்ஸ்.